2016 ஆண்டு விடை பெற்று செல்ல இன்னும் சில நாட்களே இருக்கின்ற வேளையில் 2016 ஆஸ்திரேலியாவில் தடம் பதித்து செல்லும் சில நிகழ்வுகளை இங்கே நினைவூட்டி பார்ப்போம். அரசியலில் ஒரு மாற்றத்தை 2016 கொண்டுவரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அது பிறக்கும் போதே எல்லோர் மனதிலும் விதைத்தே விட்டதெனலாம். பிரித்தானியா அமெரிக்காவில் ஏற்பட்ட மாற்றங்களை ஒத்து ஒரு மாற்றம் இங்கும் ஏற்படும் என எதிர்பார்த்த வேளையில் 8 வார தேர்தல் பிரச்சாரம் இங்கு எல்லோர் மனதிலும் சலிப்பையே ஏற்படுத்திவிட்டது. பிரதமர் மெல்கம் டேர்ன்புல்லின் டபுள் டெசல்யூஷன், அதாவது இரட்டை கலைப்பு தேர்தலானது ஒரு பலமான நிலையை தமக்கு பாராளுமன்றில் பெற்றுத்தரும் என்ற நம்பிய அரச தரப்பினருக்கு பலத்த ஏமாற்றத்தையே அளித்தது. கூட்டணி அரசானது ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தையே தேர்தலின் பிரதிபலனாக அமைத்தது. இருப்பினும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற பாணியில் பிரதமர் மெல்கம் டேர்ன்புல் இப்படி கூறினார். இத்தேர்தலில் கூட்டணி அரசு 30 செனட்டர்களையும் லேபர் கட்சி 26 செனட்டர்களையும் கிரீன் கட்சி 9 செனட்டர்களையும் பெற்றன. பிற கட்சிகள் 11 செனட்டர்களை பெற்றன. வலுவிழந்த கூட்டணி அரசு பிற கட்சி செனட்டர்களை கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது.
I'm not going to speculate about negotiations with senators. I'm certainly not going to negotiate in advance. We don't have a majority in the Senate, so we will be talking to all of the senators and seeking to secure their support for this important legislation. We believe we will win their support.
இதன் பிரதிபலனாக பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷன் சட்டத்தினை அரசு நிறைவேற்றியது. அத்துடன் பேக்பேக்கர் டாக்ஸை நிறைவேற்றிய அரசு பல இழுபறிகளின் பின் 10 வருட திட்டமான 50 பில்லியன் பெறுமதியான கொம்பெனி டாக்ஸ் கட்ஸையும் நிறைவேற்றியது. இந்த விடயங்களில் லேபர் மற்றும் கிரீன் கட்சிகள் சிறு வியாபாரங்களுக்கான வரி குறைப்பிற்கு ஆதரவளித்தன. ஆஸ்திரேலிய அரசியலில் கவனிக்கப்பட்ட பிறிதொரு விடயம், 20 வருட இடைவெளிக்கு பின்னர் கடந்த தேர்தலில் ஒன் நேஷன் கட்சியின் சர்ச்சைக்குரிய போலீன் ஹான்சன் செனட்டராக தெரிவானது. முன்னர் ஆசிய நாட்டவர்களை குறிவத்தி தாக்கிய அவர் இப்போது தனது பாராளுமன்ற முகவுரையில் ஆஸ்திரேலியா இஸ் இன் டேஞ்சர் ஆஃப் பீயிங் ஸ்வாம்ப்ட் பை முஸ்லிம்ஸ் என பேசி மீண்டும் சர்ச்சைக்குள்ளானார். ஆஸ்திரேலியாவில் 2016 புகலிடம் கோரி வந்தோருக்கு இந்த ஆண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாகவே இருந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் புகலிடம் தேடிச் செல்லும் வழியில் கடலில் மூழ்கியோ அல்லது காணாமல் போயோ உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இவ்வருடம் 7000 தாண்டியுள்ளது. இவ்வளவு இழப்புகளின் மத்தியிலும் ஆஸ்திரேலியாவால் புகலிடக் கோரிக்கையாளர்களின் வாழ்வு இன்னும் தொடர்ந்தும் நிலையற்றதொன்றாகவே உள்ளது. 2016 ஆஸ்திரேலியாவில் அதிகளவில் அடிக்கடி செய்தியாகிய விடயம் புகலிடம் கோரி வந்தோர் பற்றியதாகும். உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் பலத்த கண்டனங்களை ஆஸ்திரேலிய அரசு எதிர்கொண்டாலும் தம்மை தொடர்ந்தும் நியாயப்படுத்துவதிலேயே அரசு அதிக கவனம் செலுத்துகிறது.
We have every expectation that an incoming administration would honor the agreement that was reached.
நவுரு மற்றும் பிஎன்ஜியில் உள்ள அகதிகளை அமெரிக்காவில் மீள்குடியேற்றும் ஆஸ்திரேலிய அமெரிக்க உடன்படிக்கையானது டொனால்டு டிரம்பின் தேர்தல் வெற்றியால் பாதிப்படையுமா என கேட்டபோதே வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் அவ்வாறு பதிலளித்தார். இந்த உடன்படிக்கை மூலம் பல ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் உள்ள தடுப்பு முகாம்களில் வாழ்ந்து வந்த 1500க்கும் மேற்பட்டோருக்கு ஒரு நிலையான எதிர்காலம் கிடைக்கும் என பலராலும் இது வரவேற்கப்பட்டது. இதனிடையே கடல் வழி மூலம் இங்கு வந்து புகலிடம் கோருவோருக்கு ஆஸ்திரேலியாவினுள் நுழைய வாழ்நாள் தடை விதிக்க அரசு முயன்றதற்கு பல வழிகளிலும் எதிர்ப்பு கிளம்பியது. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டன் குறிப்பிடத்தக்கவர்.
The idea that someone who was once a genuine refugee who becomes a Canadian and American citizen would never ever allow to be visit Australia. This is a government hopelessly divided.
This is a bill that Donald Trump would be proud of. This is Prime Minister Malcolm Turnbull's equivalent of saying he won't allow Muslims into the country. This is Prime Minister Malcolm Turnbull's equivalent of saying he will build a wall to keep people out.
கடந்த மாதம் இங்குள்ள புகலிடக் கோரிக்கையாளர்களின் நிலைமைகளை ஆராய ஐக்கிய நாடுகள் சபை தனது பிரதிநிதிகளை இங்கே அனுப்பியது. அரசின் குடிபரவு கொள்கைகளை மிக உன்னிப்பாக அவர்கள் ஆராய்ந்தார்கள்.
We have met people who were deeply damaged by the length of the detention. Self-harm, PTSD, anxiety, depression. So I join other UN human rights mechanisms and voices to say that for those people who are today, it's true, the minority, the conditions, the length of time for that, this is cruel, inhuman and degrading treatment according to international human rights law.
இதேவேளை அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகியன ஆஸ்திரேலிய அரசை கடுமையாக விமர்சித்தன.
This is a deliberate policy of abuse and the Australian government has been very clear that this is all about deterrence and an essential part of that deterrence is making conditions on Nauru really miserable for people.
ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் பிரதமர் மல்கம் டர்ன்புல் இப்படி கூறினார்.
We believe that in order to secure and maintain public support for immigration, multiculturalism, and a generous humanitarian program, the public need to know that it is their government which controls their borders.
வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியாவினால் பராமரிக்கப்படும் தடுப்பு முகாம்களில் அங்குள்ளோர் பல இன்னல்களுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சிகளிலும் தம்மைத்தாமே காயப்படுத்திக் கொள்ளும் செயல்களிலும் ஈடுபட்ட சம்பவங்கள் அதிகளவில் இந்த ஆண்டு இடம்பெற்றன.
There's one element of the guards that have probably been traumatized themselves in war in the Middle East. And they tend to be very, very cruel. And it's very easy to be cruel to broken men with broken spirits. Taunting them, continually kicking them in the leg in the same spot. Locking them away for discipline.
கடந்த மே மாதம் அளவில் நௌருவில் உள்ள முகாம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இன்று வரை அம்முகாம் இயங்குகிறது. அத்துடன் ஏப்ரல் மாதம் பிஎன்ஜியின் உச்ச நீதிமன்றமானது அங்குள்ள மேனஸ் முகாம் தமது நாட்டின் அரசியல் அமைப்புக்கு முரணானது என கூறி அம்முகாமை மூட உத்தரவிட்டது.
There are some that are legitimate and there are others that aren't and others that have been found not to be substantiated. I think it's also important to recognise that of the 2,000 reports, many could include, for example, a complaint about food or a complaint about kids not going to school, a parent disciplining a child within the regional processing centre. That makes up the 2,000. So to put it into perspective, and I think there are some within that that have been made on a false basis.
இந்த வருடம் புகலிடம் கோரி வந்த படகுகள் சர்ச்சைக்குரிய முறையில் திருப்பிவிடப்பட்டன. வியட்நாமுடன் அகதிகள் தொடர்பில் உடன்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதை ஆஸ்திரேலிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது.
Teams from our office have witnessed how many of these migrants, asylum seekers and refugees, including children living in Nauru, now suffer from the severe mental health problems as a result of their detention. We call on Australia and Nauru to expeditiously end immigration detention of children and urge the authorities to institute human rights compliant alternatives.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா 2016 ஒரு மீள் பார்வை. அடுத்ததாக இந்த வருடம் ஏற்பட்ட அனர்த்தங்களை பார்க்கும்போது 2016 சர்வதேச ரீதியில் ஏற்பட்ட அனர்த்தங்களுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியாவுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் கடந்த மாதம் விக்டோரிய மாநிலத்தில் தண்டர்ஸ்டோம் அஸ்மா தாக்குதலினால் 8 பேர் உயிரிழந்தும் 8,000 பேர் வரையில் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டனர். தண்டர்ஸ்டோம் அஸ்மா என்பது இடியுடன் மழை பெய்யும் போது மகரந்த துகள்கள் வெடித்து சுவாசத்துடன் உள்ளிழுக்கப்படும் போது ஏற்படுவது. இந்த அனர்த்தத்தினால் மிக அதிக எண்ணிக்கையான 1,900 அவசர அழைப்புகளை விக்டோரிய ஆம்புலன்ஸ் குறுகிய நேரத்தில் எதிர்கொண்டதால் விக்டோரிய ஆம்புலன்ஸ் அவதியுற்றது. இதன் பலனாக அந்த நிறுவனத்தின் மீள் கட்டுமானத்துக்கு அதிகூடிய தொகையான 500 மில்லியன் டாலர்களை விக்டோரிய மாநில முதல்வர் அறிவித்தார்.
We've seen just this week a timely reminder that we have to keep investing in our health system, in our ambulance system, making sure that our paramedics, our nurses, our doctors, everybody in the team has got the resources that they need.
உலகின் முதலாவது நடமாடும் சலவை நிலையங்களை உருவாக்கிய குயின்ஸ்லாந்து மாநிலத்தைச் சேர்ந்த நிக் மற்றும் லூகாஸ் இவ்வருடம் தமது முதலாவது நடமாடும் குளியலறையை உருவாக்கி வீடற்றோருக்கான சேவையில் ஈடுபடுத்தியுள்ளார்கள். சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை கண்டகண்ட நேரங்களிலெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் ஓட வைத்த ஒரு ஆப்ஸ் போக்கிமோன் ஆகும். இது ஆஸ்திரேலியர்களை எம்பிட்டு வைக்கவில்லை. ஏதோ நிஜமானதொன்றை தேடி அலைவது போல் எல்லோரையும் எகிர வைத்த ஒன்றே போக்கிமோன். ஜூலை மாதத்தில் சுமார் 27 மில்லியன் பேர் ஆஸ்திரேலியா உட்பட உலகளாவிய ரீதியில் இதனை தரவிறக்கம் செய்து கொண்டனர். நாம் இதுவரை பார்த்தவைதான் ஆஸ்திரேலியாவில் 2016 ஆண்டு விட்டுச் செல்லும் பல விடயங்களுள் சிலவாகும்.